الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على السلام حي على الرحمن الرحيم
الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون
ان آیات کا ترجمہ یہ ہے کہ تو کہہ دے کہ اے میرے بندو جنہوں نے اپنی جانوں پر زیادتی کی ہے.
இந்த வசனத்தின் பொருள் இதுவாகும். நீர் கூறுக, தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, அல்லாஹ்வின் கருணையின் மீது அவநம்பிக்கை கொண்டுவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்போனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபோனும் ஆவான். மேலும் உங்கள் இறைவன் பக்கம் குனியுங்கள், அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகிவிடுங்கள். உங்களுக்கு தண்டனை வந்துவிட்டால் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களில் பல்வேறு கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தனது அடியார்களுக்கு நம்பிக்கையூட்டியுள்ளான். அவன் மிக மிக மன்னிப்பவனும் தனது அடியார் மீது அளவு கடந்த கருணை காட்டுபோனும் ஆவான். நான் ஓதிய முந்தைய வசனத்தில் இக்கருத்து உள்ளது. அல்லா தாலாவின் ரஹ்மத்தை ஈர்க்கவும் அல்லா தாலாவின் ரஹ்மத்திலிருந்து பயன்பெறவும் செய்யக்கூடிய இறை தண்டனைக்கு பயப்படக்கூடியவருக்கு இதில் ஓர் அழகிய போதனை உள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், எனது அடியார்களே, எனது ரஹ்மத்தின் மீது அவநம்பிக்கை அடைந்துவிட வேண்டாம். நான் அரசனாவேன், நான் உங்கள் பாவங்களை மன்னிக்க ஆற்றல் உள்ளவன். உங்களை எனது ரஹ்மத்தின் போர்வையால் மூடுவேன். எத்தனை அழகிய தூது செய்தி! இது அவநம்பிக்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. இந்த தூது செய்திதான் நம்மை பலகீனங்களிலிருந்து பாதுகாக்கின்றது. இந்த தூது செய்திதான் அவநம்பிக்கையை பாவம் என்று மனிதனிடம் கூறுகிறது. மேலும் வாழ்வின் தோல்விகளிலிருந்து தூரம் கொண்டு செல்கிறது. ஏனெனில் அவநம்பிக்கைதான் சில சமயம் பாவம் செய்யவும் வாழ்வின் தோல்விக்கும் பெரும்பாலும் காரணமாக அமைகிறது. ஆனால் எவர் அல்லா தாலாவின் ரஹமத்தின் கீழ் வருவாரோ அவரிடமிருந்து நம்பிக்கையும் செயலின்மையும் தூர ஓடிவிடுகிறது. இந்த தூது செய்திதான் நம்மை இறைவனது கட்டளைகளின்படி நடக்கவும் அல்லா தாலாவிடம் அன்பு காட்டவும் வழிகாட்டுகிறது. அதன் மூலம் நாம் இறைவனது நெருக்கம் பெறுபவராகி அவனது ரஹ்மத்திலிருந்து பயன்பெற்றுக் கொண்டே செல்ல முடிகிறது. ஆக இந்த தூது செய்தி வழி தவறிய அனைவருக்கும் ஒளிமிக்க வழியாகும். இந்த தூது செய்தி ஆன்மீக மரணமடைந்த அனைவருக்கும் வாழ்வுக்கான தூது செய்தியாகும். இந்த தூது செய்தி ஷேத்தானின் பிடியில் மாட்டிக்கொண்டிருப்போரை மீட்பிற்கான தூது செய்தியாகும். நமது இறைவன் எத்துணை அன்புக்குரியவன், அன்பு பார்வை எவ்வாறு நம்மீது செலுத்தினான். அவன் மீண்டும் மீண்டும் தன்னை ஏற்றுக்கொண்டவரிடம் கூறுகின்றான், வலா தயசு மிர் ரோஹில்லா, அல்லா தாலாவின் கருணையின் மீது அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். லா யாசு மின் ரூஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வின் கருணையின் மீது காஃபிர்களை தவிர, நிராகரிப்பவரை தவிர வேறு எவரும் அவநம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஈமான் கொண்டிருப்பதாக வாதித்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத் மற்றும் மன்னிப்பின் மீது எப்போதும் நன்னம்பிக்கை கொள்ள வேண்டும். தமது மனித பலகீனத்தின் காரணத்தினால் சில தீமைகளினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், ஆனால் வழிகிட்டு போய்விடவில்லை. வழிகிட்டு போய்விட்டவர்கள்தான் இறைவனது கருணையின் மீது அவநம்பிக்கை அடைகின்றனர். அவர்களுக்கு இறைவன் மீது உறுதி இருப்பதில்லை. இறைவனுடைய அளவில்லா கருணை பண்பின் மீது, ரஹ்மானியத்தின் மீது உறுதி இல்லை. எனவே இந்த அவநம்பிக்கை வழிகட்டவர்களிடம் தான் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமன் யக்னது மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாஹ். வழிகட்டு போனவர்களை தவிர வேறு எவர் இறைவனது கருணையின் மீது அவநம்பிக்கை கொள்வார்? நிச்சயமாக துன்பமிக்க நிலையில் உள்ளவர் மற்றும் தமது நிலைமைகளின் காரணத்தினால் நிம்மதி இழந்தோருக்கு இதனைவிட அனுதாபமும் மன நிம்மதியும் தரத்தக்க தூது செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது. பிறகு நமது இறைவன் நமது நிம்மதிக்காக நம்மிடம் இதுவும் கூறுகின்றான், உங்கள் தீய செயல்களின் காரணத்தினால் உடனே உங்களை பிடித்து அவன் தண்டனை தருவதில்லை, மாறாக ரப்புக்கல் கஃபூர் ரஹீம், உங்கள் இறைவன் மிகவும் மன்னிப்பவன் மிகவும் கருணை காட்டுபவனும் ஆவான். ஏனெனில் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிர் ரஹ்மா, உங்கள் இறைவன் உங்களுக்காக கருணை காட்டுவதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டுள்ளான். ஆகவே அறியாமையால் நீங்கள் செய்கின்ற பாவங்களை அவன் மன்னித்து விடுகிறான். எனவே உங்கள் சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். உங்களை சீர்திருத்தியவாறு அவனது ரஹமத்தின் மீது பார்வையை செலுத்தினால் அவன் கஃபூர் ரஹீம், மிகவும் மன்னிப்பவனும் மிகவும் கருணை காட்டுபவனுமாக இருப்பான். அவன் மன்னிப்பவனும் கருணை காட்டுபவனுமாக இருப்பது மட்டுமில்லை, மாறாக அவன் கூறுகின்றான், மேலும் எனது ரஹமத் கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. இங்கு இக்கருத்து நம்பிக்கை கொண்டவர்களையும் தாண்டி விரிவடைகிறது. நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி மட்டும் இங்கு குறிப்பிடவில்லை, இந்த கருணை நிராகரிப்பவர்களையும் சென்றடைகிறது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கோ அது கடமையாகிவிட்டது. அவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியும், மன்னிக்கவும் செய்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அவன் அரசன், அவன் மன்னிப்பதற்கு அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் நிபந்தனையும் இல்லை, ஆனால் அவன் எத்தகைய அன்புமிக்கவன், அவனது அன்பின் எதிர்பார்ப்பு நாம் அவன் சொல்கிறபடி நடந்து அவனது கட்டளைகளின்படி அமல் செய்து அவனது அன்பை அதிகரிக்க வேண்டும், அவனை மேலும் நெருங்க வேண்டும், நமது பாவத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் என்று விரும்பாதா? இந்த அனைத்து விஷயங்களையும் நான் திருக்குரானை அடிப்படையாக கொண்டு கூறியுள்ளேன். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நம் வரை வந்து சேர்ந்துள்ள ஹதீஸ்களும் நம்மிடம் இதனையே கூறுகின்றன, எந்த மனிதரும் சீர்திருத்தம் செய்யப்பட முடியாதவர் என்றும் இந்த மனிதரை திருத்தவே முடியாது என்பதும் கிடையாது. ஒவ்வொருவரையும் சீர்திருத்த முடியும். ஒவ்வொருவருக்காகவும் அவனது பொதுவான கருணை வியாபித்துள்ளது. அவனது கருணையை பெறுபவராக ஆக முடியும், அதைவிட அதிகமாகவும் ஆக முடியும். நிபந்தனை என்னவென்றால், அவர் தனது உள்ளத்தில் மற்றும் செயல் ரீதியாக தூய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன் டென்மார்க்கில் ஒரு மதம் சார்ந்த பத்திரிகையில் ஒரு பெண்மணி ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அதில் திருக்குரானை பற்றி எழுதியுள்ளார். இதில் மீண்டும் மீண்டும் தண்டனை ஆக்கினை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது. அன்பு என்ற சொல்லே பயன்படுத்தப்படவில்லை, ஒரு சில இடத்தில் தான் உள்ளது. இறைவன் மீது ஈமான் கொள்வதும் இறைவன் மீது அன்பு கொள்வதும் அவனது விருப்பமும் சுதந்திரமும் ஆகும் என்று கூறுவது எவ்வகையிலும் சரியல்ல, குறைந்தபட்சம் ஒரு முஸ்லீமுக்கு சரியல்ல. சில வசனங்களை கருத்து தொடர்ச்சியை பார்க்காமல் எழுதி விளக்கி தம் தரப்பிலிருந்து அதற்கு விளக்கம் தந்து இஸ்லாத்தின் இறைவன் தண்டனை கொடுப்பதற்கு மட்டுமே அவசரப்படுபவன் என்றும் கடுமையாக பிடிப்பவன் என்றும் நிரூபிக்க முயற்சி செய்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் அங்குள்ள ஜமாத்து அதற்கு பதில் தருகிறது. ஆனால் நான் எடுத்து வைத்துள்ள சில ஆதாரங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் தூதி செய்தியை தருவதுடன் இதுபோன்ற கட்டுரை எழுதி இஸ்லாத்தின் மீது பொய்யை சுமத்துபவர் மீது இஸ்லாம் மற்றும் குர்ஆன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவருக்கு பதிலும் அளிக்கிறது. அல்லாஹ் தஆலா அரசன் மன்னிக்கின்றான், அது எல்லா பண்புகளையும் சூழ்ந்துள்ள சிறப்பு பண்பாகும். மன்னிக்கவும் செய்கின்றான், கருணையும் காட்டுகின்றான். மனிதன் மீது எண்ணற்ற நேர்மையின்மை இருந்தும் கூட தண்டனை தருவதற்கு அவசரப்படுவதில்லை. ஆம், இந்த அநீதி வரம்பு மீறுதல்களின் காரணத்தாலும் பிடிவாதமாக அதிலேயே நிற்கின்ற காரணத்தினாலும் தண்டனை கிடைக்கும் என்று இறைவன் கூறுகின்றான். தான் தொடர்ந்து பாவத்தையும் அநீதியையும் இழைத்துக் கொண்டே சென்றால் எவ்வகையிலும் திரும்பி வருவதே இல்லை என்றால் தண்டனை கிடைக்கும். அதுபோன்று இயற்கை சட்டத்திலும் இன்னும் சொல்வதாயின் உலகியல் சட்டங்களிலும் அது உள்ளது. இருந்தும் கூட இறைவன் அளவற்ற அருளாளன். ஒரு நேரம் வரும்போது நரகமே காலியாகிவிடும். அல்லாஹ் தஆலாவுடைய கருணை அந்த அளவுக்கு வியாபித்து இருப்பதும் முடிவில்லாததுமாகும். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தனது கருணை மற்றும் மன்னிப்பை விளக்கிய பிறகு கூறுகின்றான், நீங்கள் அதற்கு பிறகு எனது கருணை மற்றும் மன்னிப்பிலிருந்து பயனடையவில்லை என்றால் உங்களுக்கு உங்கள் பாபங்கள் மற்றும் அநீதிகளுக்காக தண்டனை தருவேன். ஆனால் எனது கருணையும் மற்றும் மன்னிப்பும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கவனமூட்டுவதாவது அவற்றிலிருந்து தப்புங்கள். அதற்கு முன்பே எந்த தண்டனையும் உங்களை சூழ்ந்து விடாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அளவுக்கு மீறிய அநீதியின் காரணத்தினால் எனது பிடியின் கீழ் வந்து விடாதீர்கள். தப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதன் மீதும் ஆட்சேபனை செய்கின்றனர். இவர்களின் அறிவை அகம்பாவமும் குருட்டுத்தனமான காழ்ப்புணர்ச்சியும் நிறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறு என்ன கூற முடியும்? அவர்கள் தமது நாட்டின் சட்டங்களை இயற்றும் போது குற்றவாளிகளுக்கு தண்டனை தர வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய சட்டத்தை முறிப்பவருக்கும் அநீதி மற்றும் வரம்பு மீறுதலில் முன்னேறுபவருக்கும் தண்டனை தருவேன் என்று அல்லாஹ் ஏன் கூறுகிறான் என்று கேட்கின்றனர். இஸ்லாத்தின் இறைவன் எத்தகைய மன்னிப்பு வழங்குபவனெனில் அது குறித்து இந்த அறிவிப்பில் விளக்கப்படுகிறது. ஹதரத் அபு சயீத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஸ்ராயல் மக்களில் ஒருவர் இருந்தார். அவர் 99 கொலை செய்தவர். அல்லாஹ் தஆலாவின் கருணையை பற்றி விளக்குவதற்காக இந்த உதாரணம் தரப்படுகிறது. இது எப்போதும் இருக்கிறது, இருக்கும். கூறுகிறார்கள், அவர் 99 கொலை செய்தார். பிராயசித்தம் பற்றி தௌபா பற்றி கேட்பதற்காக சென்றார். ஒரு துறவியிடம் சென்று கேட்டார், இப்போது எனது பாவத்திற்கு பரிகாரம் உண்டா என்று கேட்க அந்த துறவி இல்லை, ஒரு வழியும் இல்லை என்று கூறினார். இவர் அந்த துறவியை கொன்றுவிட்டார். தொடர்ந்து இது பற்றி அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார், எனது பாவத்திற்கு பரிகாரம் உண்டா என்று. அவரிடம் ஒருவர் சொன்னார், இன்ன ஊருக்கு செல்லுங்கள். அவர் சென்று கொண்டிருக்கும் வழியிலேயே அவருக்கு மரணம் வந்துவிட்டது. அவர் தனது நெஞ்சை அந்த ஊரின் பக்கம் வைத்தவாறு மரணித்து கிடந்தார். கருணையின் மலக்குகள் மற்றும் தண்டனையின் மலக்குகள் வந்துவிட்டனர். விவாதம் செய்ய தொடங்கினர். அல்லா தாலா எந்த ஊரின் பக்கம் செல்லுமாறும் நெருங்குமாறும் கட்டளையிட்டானோ அந்த ஊருக்கும், எந்த ஊரை விட்டு விலகி செல்லுமாறு கட்டளையிட்டானோ அந்த ஊருக்கும் இடையில் உள்ள தூரத்தை கணக்கிடுமாறு மலக்குகளுக்கு கட்டளையிட்டான். அவர் எந்த ஊரை நோக்கி தனது பாவத்திற்கு மன்னிப்பு தேடி போய்க் கொண்டிருந்தாரோ அந்த ஊரை நோக்கி ஒரே ஓரடி அதிகமாக சென்றிருந்தார். அதனால் அல்லா தாலா அவரை மன்னித்து விட்டான். ஆக இதுவே இஸ்லாத்தின் இறைவன். அவன் தண்டனை தருவதற்கு பதில் மன்னிப்பளிப்பதை மிகவும் விரும்புகிறான். அவனது கருணை மிகவும் பரந்தது. இன்னும் ஒரு ஹதீஸ் உள்ளது. ஹதரத் அபூசர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அன்னார் தனது வல்லமை மிக்க இறைவனை பற்றி கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமின் மகனே, நீ என்னிடம் துவா செய்வதில்லை, என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் வைப்பதில்லை. இந்த நிலையில் நீ எனக்கு இணை வைக்க மாட்டாய் என்ற ஒரு நிபந்தனையுடன் நான் உன்னை மன்னிக்கிறேன். உனது தவறுகள் பூமி அளவு இருந்தாலும் என்ன, பூமி அளவுக்கு மன்னிப்புடன் நான் உன்னை சந்திப்பேன். நீ வானத்தின் அளவுக்கு தவறுகளுடன் எனது மன்னிப்பை கேட்டாலும் நான் உன்னை மன்னித்து விடுவேன். ஓர் அணுவளவு கூட நான் பொருட்படுத்த மாட்டேன். இதுவே அல்லா தாலா இஸ்லாத்தின் இறைவன், மன்னிப்பவன். நம்பிக்கை கொண்டவர் மீது இறைவன் எத்துணை பெரும் கருணை காட்டுகின்றான். அவற்றில் இதுவும் ஒன்றாகும். ஒவ்வொரு வருடமும் ரமலானில் அவனது மன்னிப்பின் வாசல் அதிகமாக திறக்கின்றது. ரமலானில் அல்லாஹ்வின் மன்னிப்பு மற்றும் ரஹமத்தை பற்றி ஒரு ரிவாயத்தில் கூறப்பட்டுள்ளது. நசர் பின் ஷைபான் கூறுகிறார், நான் அபு சல்மா பின் அப்துர் ரஹ்மானிடம் கூறினேன், எனக்கு நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து, அவர் ரமலானை பற்றி ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்ட செய்தியை கூறுங்கள். அபு சல்மா பின் அப்துர் ரஹ்மான் கூறினார்கள், ஆம், என் தந்தை கூறியுள்ளார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ரமலானில் நோன்பு நோற்பதை உங்கள் மீது கடமையாக்கியுள்ளான், நான் அதில் தொழுகைக்காக நிற்பதை கடமையாக்கியுள்ளேன். ஒருவர் ஈமான் கொண்ட நிலையில் நற்கூலியை பெறும் எண்ணத்தில் அதில் நோன்பு வைத்தால் அவர் அவரது தாயார் அவரை பெற்றெடுத்தது போன்று பாவங்களில் இருந்து வெளியேறி விடுவார். அதாவது புதிதாக பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுவார். ஆகவே அறிவற்றவர்களின் பார்வையில் இஸ்லாத்தின் இறைவன் எவ்வாறு தென்படுகின்றான் என்பது குறித்து நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு தெரியும், நமது இறைவன் நமது தாய் தந்தரை விட நம் மீது அன்பு செலுத்துபவன், மன்னிக்க கூடியவன், தனது அடியார்களின் பாவத்தை மன்னிப்பதற்காக நம்மை நோக்கி ஓடி வரக்கூடியவன் நம் இறைவன். பிறகு ரமலான் தொடர்பாக இன்னொரு ஹதீஸ், இதில் ரமலானில் பரக்கத்துகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. சல்மான் ரசூலுல்லாஹி அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானின் கடைசி நாளில் எங்களை விழித்து கூறினார்கள், மக்களே, உங்களை நோக்கி மகத்தான அருளுக்குரிய மாதம் நிழலிட வருகிறது. அதில் ஓர் இரவு உண்டு, அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. அல்லா தாலா அதில் நோன்பு வைப்பதை கடமையாக்கியுள்ளான், அதன் இரவுகளில் நிற்பதை உபரியாக்கியுள்ளான். ஹுவ ஷஹருன் அவ்வலுஹு ரஹமத்துன் வ அவுசதுஹு மஃஃபிரத்துன் வாஹிரஹு இதுக்கும் மினன்னார். அது எத்தகைய மாதம் என்றால், அதன் ஆரம்ப 10 நாட்கள் கருணையாகும், நடுவில் உள்ள 10 நாட்கள் மன்னிப்புக்கு காரணமானவை, கடைசி 10 நாட்கள் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பவை ஆகும். எவர் இதில் ஒரு நோன்பாளிக்கு தாகம் தீர்ப்பாரோ அத்தகைய மனிதருக்கு இறைவன் எனது தடாகத்திலிருந்து ஒரு பானத்தை அருந்த வைப்பான். அவர்கள் சொர்க்கத்தில் நுழையும் வரை அவர்களுக்கு தாகமே எடுக்காது. அதாவது மஃபிரத் என்பது எத்தகையது எனில், கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, வருங்காலத்தில் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஆற்றலும் உருவாகிவிடுகிறது. அவர் ரமலானின் உரிமையை நிறைவேற்றியவாறு நோன்பு வைத்திருக்க வேண்டும், உபரி வணக்கங்கள் செய்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்திருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு அடிக்கடி அத்தகைய ஏற்பாடுகளை செய்துள்ளான். அவை நம்மை ஜன்னத்திற்கு எடுத்துச் செல்பவை. தற்போது நாம் ரமலானில் கடந்து கொண்டிருக்கிறோம். 2வது 10 முடிவடைந்து கொண்டிருக்கிறது. 3வது 10 ஆரம்பமாக உள்ளது. நாளை, நாளை மறுநாள் இந்த 10 நாட்கள் பரக்கத்தை கொண்டு வருகிறது. அது குறித்து ஹதீஸ்களில் வருகிறது. அதில் ஓர் இரவு உண்டு, லைலத்துல் கதர். அது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவும் அடியார்களை இறைவனுக்கு அருகில் கொண்டு வருகிற காட்சியை காட்டுவதற்கும் மிகப்பெரிய ஊடகமாக உள்ளது. எனவே இந்த 10 நாம் நமது துஆக்கள் மற்றும் இபாதத்திற்காக பிரத்யேக முயற்சிகள் செய்வது அவசியமாகும். அதில் எதனை பெறுகிறோமோ அதனை நமது வாழ்வின் அங்கமாக்குவதும் அவசியமாகும். அல்லா தாலாவின் மன்னிப்பு மற்றும் கருணையிலிருந்து பயன்பெற்றுக் கொண்டே செல்வதற்காக குறிப்பாக இந்த நாட்களில் முயற்சி செய்வது அவசியமாகும். நமது நிலைமைகளின் மீது கவனம் செலுத்துவதும் அவசியமாகும். ரமலானின் உரிமையை, குறிப்பாக இந்த கடைசி 10 உரிமையை நிறைவேற்றுவது அவசியமாகும். நமது தீமைகளை அகற்றுவதற்காக, எதிர்காலத்தில் பாவத்திலிருந்து தப்புவதற்காக, நரகத்திலிருந்து நிரந்தரமாக ஈடேற்றம் பெறுவதற்காக ஒரு முயற்சி தேவை. ஒவ்வொரு வேலைக்காகவும் ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. எந்த பணியும் முயற்சி இல்லாமல் நடக்க முடியாது. அது பொதுவான விதியாகும். உண்மையான நம்பிக்கை கொண்டவரிடம் அது எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அல்லா தாலாவிடமிருந்து தரப்பட்ட நற்செய்திகள், தூதி செய்திகள், ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தரப்பட்ட நம்பிக்கையூட்டும் தூதி செய்திகளை மேலோட்டமாக பார்க்க மாட்டார். மாறாக அவர் கேட்டவுடன் அதனை தனது வாழ்வின் அங்கமாக்குவதற்கு ஒரு துடிப்பு உள்ளத்தில் உருவாகிவிடுகிறது. அந்த துடிப்பு பயன் தருவதற்கு செயல் ரீதியாக அடியெடுத்து வைக்க வேண்டும். செயல் ரீதியாக அடியெடுத்து வைப்பதற்கு அந்த இலக்கை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆகவே நிச்சயமாக இறைவனது ரஹமத் பறந்தது. நிச்சயமாக ரமலானில் நன்மைகளுக்கு பன்மடங்கு கூலி உண்டு. நிச்சயமாக ரமலான் கருணை மற்றும் மன்னிப்பை பெறவும் நரகத்திலிருந்து விலகவும் காரணமாக அமையக்கூடியதுதான். ஆனால் இவற்றிலிருந்து நிரந்தரமாக பயனடையக்கூடியவர் ஓர் பிடிப்புடன் முயற்சி செய்பவரே ஆவார். எனவே எவர் இந்த ரமலானை கருணை மற்றும் மன்னிப்பை பெறவும் நரகத்திலிருந்து விடுதலை பெறவும் கூடிய ஊடகமாக பயன்படுத்துவாரோ அவரே நம்மில் நற்பேறு பெற்றவராவார். பலகீனங்களை அகற்றிவிடுபவர், தமது பாபங்களிலிருந்து நிரந்தரமாக தப்பிப்போர் ஆகியோருக்கு இந்த ரமலான் ஓர் அடையாளமாக ஆகிவிடுகிறது. நிரந்தரமாக பாபங்களிலிருந்து விலகியிருப்பவராகவும் நிரந்தரமாக நன்மையை நோக்கி செல்பவராகவும் அவர் ஆகிவிடுகிறார். பாபங்களை பற்றிய வெறுப்பு எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் அது ஒருபோதும் நம்மை தம் பக்கம் ஈர்க்கவே கூடாது. உண்மையான தௌபாவின் பக்கம் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். எத்தகைய தௌபா என்றால் அது நிரந்தரமாக நம்மை இறைவனின் நெருக்கத்தை நோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும். இவை எல்லாவற்றையும் நாம் எவ்வாறு பெறுவது? நிரந்தரமாக பாவத்தை நம்மை விட்டு தூரமாக்கி விடக்கூடிய உண்மையான தௌபா எவ்வாறு கிடைக்கும்? இது பற்றி ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் கூறுகிறார்கள், தௌபா உண்மையில் நல்லொழுக்கத்தை பெறுவதற்காக தூண்டக்கூடிய ஒன்றாகும். உயர் நல்லொழுக்கம் பெற்றவராக ஆக வேண்டுமென்றால், இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் தௌபாதான் அதற்கு பயன்படும். அதன் மூலமே மனிதன் முன்னேறுகின்றான். அதுவே நமக்கு பயனளிக்கக்கூடியது. கூறுகிறார்கள், அது மனிதனை முழுமையாக்கி விடுகிறது. அதாவது, எவர் தனது நல்லொழுக்கத்தை சீர்திருத்த விரும்புகிறாரோ அவருக்கு உண்மையான உள்ளம் மற்றும் உறுதியான விருப்பத்துடன் தௌபா செய்வது அவசியமாகும். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும், தௌபாவுக்கு மூன்று நிபந்தனைகள் உள்ளன. அது ஒன்றே, தௌபா என்று கூறுவதால் தௌபாவாகிவிடாது. அதனை முழுமைப்படுத்தாமல் தௌபத்தன் நசூ என்ற உண்மையான தௌபா கிடைக்காது. நிபந்தனை என்ன கூறுகிறார்கள்? முதல் நிபந்தனைக்கு அரபில் இக்லா எனப்படும். கிளர்ச்சியூட்டும் எண்ணங்களை அகற்ற வேண்டும். அவை தடுக்கப்பட்ட செயல்களை தூண்டக்கூடியவையாகும். அசல் விஷயம் என்னவென்றால், மனிதனின் கற்பனை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. செயல்படுத்துவதற்கு முன் ஒரு செயல் கற்பனை வடிவத்தை கொண்டுள்ளது. எனவே தௌபாவுக்கான முதல் நிபந்தனை அந்த கிளர்ச்சியூட்டும் தீய எண்ணங்களை விட்டு விடுவதாகும். உதாரணமாக, ஒருவர் ஒரு பெண்ணிடம் தகாத தொடர்பு வைத்துள்ளார். அதிலிருந்து தௌபா செய்வதற்கு முதல் நிபந்தனை அவளுடைய வடிவத்தை அழகற்றதாக கருத வேண்டும். அதன் எல்லா தீய எண்ணங்களையும் உள்ளத்தை விட்டு அழித்து விட வேண்டும். அதற்காக நான் ஏற்கனவே கூறியது போன்று, கற்பனையின் தாக்கம் ஒரு வலுவான தாக்கமாகும். நான் சூஃபிகளின் நூல்களை படித்துள்ளேன். கற்பனையை எந்த அளவுக்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்றால், மனிதனை குரங்கு அல்லது பன்றியின் உருவத்தில் பார்த்தார்கள். சுருக்கம் என்னவென்றால், ஒருவர் எவ்வாறு கற்பனை செய்கிறாரோ அந்த உருவமே ஏறிவிடுகிறது. ஆகவே தீய கற்பனை தீய ரசனைக்கு காரணமாகிவிடுகிறது. எனவே அதனை உடைத்து விட வேண்டும். இரண்டாவது நிபந்தனை வெட்கம். வெட்கத்தை வெளிப்படுத்துவது, ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் மனசாட்சியின் ஒரு ஆற்றல் உள்ளது. அது ஒவ்வொரு தீமை குறித்தும் எச்சரிக்கை விடுக்கிறது. ஆனால் பேரிழந்த மனிதன் அதனை புறந்தள்ளி விடுகிறான். பாவ தூண்டுதலின் மீது ஒரு வெட்கத்தை வெளிப்படுத்தினால் இந்த ரசனைகள் தற்காலிகமானதும் சில நாட்களுக்குரியதுமாகும் என்று கருதினால், ஒவ்வொரு முறையும் இந்த எண்ணத்தை கொண்டு வந்தால் இந்த இன்பங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. பிறகு வயோதிகம் வந்து ஆற்றல்கள் அனைத்தும் பலகீனமாகிவிடும் போது மனிதன் இந்த உலக ரசனைகளை விட்டுவிடத்தான் வேண்டியிருக்கும். பிறகு வாழ்விலேயே இந்த ரசனை நம்மை விட்டு போகக்கூடியது என்றால், பிறகு இந்த பாவத்துண்டலால் நாம் பெறுவது என்ன? எனவே பெரும் நற்பேறு பெற்ற மனிதர் எவரெனில், அவர் தௌபாவின் பக்கம் திரும்புவோர்தான். ஆக முதலில் அவர் கிளர்ச்சியூட்டும் எண்ணங்களை முதலில் உடைத்து விட வேண்டும். அந்த எண்ணம் வெளிப்பட்டால் அதில் வெட்கம் அடைய வேண்டும். மூன்றாவது நிபந்தனை உறுதி. அதாவது, வருங்காலத்திற்காக உறுதியான எண்ணம் கொள்ள வேண்டும். மீண்டும் இந்த தீமையின் பக்கம் திரும்ப போவதில்லை என்று. இவர் இவ்வாறு செய்யும் போது உண்மையான தௌபாவின் வாய்ப்பை பெறுவதற்கான உண்மையான ஆற்றலை இறைவன் வழங்குவான். பிறகு தீமைகள் அவரை விட்டு முற்றிலுமாக அழிந்து போய் அழகிய உயர் நல்லொழுக்கங்களும் புகழுக்குரிய செயல்களும் அவ்விடத்தில் அமர்ந்து விடுகின்றன. இது நல்லொழுக்கங்களின் மீது வெற்றியாகும். அதன் மீது ஆற்றலையும் சக்தியையும் வழங்குவது அல்லாஹ்வுடைய வேலையாகும். எல்லா ஆற்றல்கள் மற்றும் சக்தியின் அரசன் அவனே ஆவான். அவன் கூறுவது போன்று, அன்னல் குவ்வத்தல் இல்லாஹி ஜமியா, எல்லா ஆற்றல்களும் அல்லாஹுக்கே உரியன. மனிதன் பலகீனமானவன், ஹுலைக்கல் இன்சான் ஜயீஃபா என்பதே அவனது உண்மை நிலையாகும். எனவே இறைவனிடமிருந்து ஆற்றலை பெறுவதற்கு மேற்கூறப்பட்ட விஷயங்களை முழுமைப்படுத்தி மனிதன் சோம்பலை விட்டுவிட வேண்டும். முழுமையான பற்றுறுதியுடன் அல்லாஹ்விடம் துவா கேட்கவும் வேண்டும். பிறகு அல்லாஹ் தாலா அவனது ஒழுக்க நிலையை மாற்றி அமைப்பான். இது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய வழிகாட்டல்களாகும். நாங்கள் இன்ன தீமையிலிருந்து தப்புவதற்காக துவா செய்தோம், எமது தீமை விலகவில்லை, அல்லாஹ் தாலா எமது துவாவை கேட்கவில்லை. சில தாய் தந்தையர் மிகவும் சங்கடத்துக்குள்ளாகிறார்கள். சில பையன்களிடம் இளைஞர்களிடம் தீய வழக்கங்கள் உருவாகி விடுகின்றன. நாங்கள் துவா செய்தோம், அது கேட்கப்படவில்லை என்று கூறுபவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், அது தவறு. துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறைகளையும் புரிய வைக்கின்றான். துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் சில நிபந்தனைகள் உள்ளன, அதனை நிறைவேற்றுவது அவசியமாகும். நான்கு நாட்கள் துவா செய்துவிட்டு அல்லாஹ் தாலா எமது துவாவை கேட்கவில்லை என்று கூறிவிடுகின்றார்கள். இது தமது தகுதியின்மையை இறைவன் மீது போடுகின்ற செயலாகும். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோள்களிலிருந்து பாவங்களை எவ்வாறு தடுக்க வேண்டும், தௌபாவை எவ்வாறு பெறுவது என்று படித்தேன். நான் கூற விரும்புவதாவது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுவது போன்று தௌபா செய்யவும் பாவத்திலிருந்து தப்பவும் சில அவசியமான விஷயங்கள் உள்ளன. சில செயல்கள், சில உழைப்புகள் உள்ளன. சில வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டியது உள்ளது. அவற்றை செய்தால்தான் விளைவு ஏற்படும். பாபங்களிலிருந்து தப்புவதற்கும் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் சில செயல் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். செயல் அடிகளை கொஞ்சமும் எடுத்து வைக்காமல் வெறும் துவா செய்துவிட்டு அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் பாவியாகவே இருப்பதுதான் இறை விருப்பம் போலும் என்று கூறுவது தவறாகும். தீய செயல்களை விடுத்து செயல்களை மேம்படுத்த வேண்டுமென்றால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், முதலில் மனிதன் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும், பிறகு துவா செய்தால் துவா உதவிகரமாக அமையும், பிறகு பாவங்களும் அழிந்து விடுகின்றன. உண்மையான தௌபாவிற்கு நான் படித்த மேற்கோளில் கூறப்பட்டது போன்று முதலில் தீய அசுத்தமான எண்ணங்களை விட்டு மூளையை தூய்மைப்படுத்த வேண்டும். முதலில் தீய கற்பனைகள் மூளையில் ஒரு ரசனையை ஏற்படுத்துகின்றது. எனவே மனிதன் அத்தீமையை செய்கின்றான். மூளையில் அந்த தீமையான கற்பனை பிறக்காவிட்டால், அந்த ரசனை பிறக்காவிட்டால் அம்மனிதன் தீமையை செய்யப்போவதில்லை. கற்பனை உருவாகும் போது, அதன் ரசனை உணரப்படும் போது, பிறகு மனிதன் அந்த தீமையின் பக்கம் ஈர்க்கப்படுகின்றான். எனவே மனிதன் முதலில் தீமையிலிருந்து தப்புவதற்காக வைக்க வேண்டிய முதல் செயல் அடி தனது மனதை தீய கற்பனையிலிருந்து அல்லது தற்காலிக ரசனையிலிருந்து விலக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக அவர்கள் இவ்வாறு தந்தார்கள். அதாவது, ஒரு மனிதன் ஒரு பெண்ணுடன் அனுமதிக்கப்படாத தொடர்பு வைத்து நட்பை நிலைநாட்டினால், அப்பெண்ணின் அழகிய வடிவத்தை மூளையில் பதிப்பதற்கு பதில் அழகற்ற வடிவத்தை பதிப்பியுங்கள். இந்த வடிவம் என்ன, அதில் என்ன சிறப்பு உள்ளது என்று ஒரு கெட்ட வடிவத்தை நிலைநாட்டி விடுங்கள். அதன் எல்லா தீயவற்றையும் கண்முன் கொண்டு வாருங்கள். ஓர் வடிவத்தை உள்ளத்தில் நிலைநாட்டுங்கள், அது மிகவும் அருவறுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தீமையிலிருந்து நீங்கள் விலக முடியும். இரண்டாவது நிபந்தனையாக அவர்கள் கூறியது, நல்ல மனசாட்சியை உருவாக்குங்கள். யோசியுங்கள், நான் என்ன தீமையால் பீடிக்கப்படுகிறேன் என்று யோசியுங்கள். உள்ளத்தில் அதற்காக வெட்க உணர்வை உருவாக்குங்கள். இந்த நிலை ஏற்பட்டால் பிறகு தீமையிலிருந்து தப்ப முடியும். பிறகு கூறினார்கள், மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நான் இனி இந்த தீமையின் அருகில் கூட செல்ல மாட்டேன் என்று உறுதியான எண்ணம் கொள்வது. இந்த எண்ணத்தின் மீது உறுதியாக நிற்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது இறைவனும் உண்மையான தௌபாவுக்கான வாய்ப்பு வழங்குவான். பிறகு தீமையிலிருந்து தப்புவதற்காக செய்யப்பட்ட துவாக்களையும் கேட்கின்றான். இதுவே துவா ஒப்புக்கொள்ளப்படும் முன் மேற்கொள்ள வேண்டிய செயல்களாகும். காலையிலிருந்து மாலை வரையிலும் இரவிலிருந்து காலை வரையிலும் தீமையிலேயே கழித்துவிட்டு ஏதாவது ஒரு வேளை அல்லாவிடம் அந்த தீமையிலிருந்து காப்பாற்றுமாறு துவா கேட்டு விட்டேன் என்பதல்ல. இந்த செயலே அந்த துவா உளப்பூர்வமாக செய்யப்படவில்லை என்று காட்டுகிறது. நல்லியல்பு என்ற மனசாட்சி உள்ளுக்குள் மறைந்துள்ளது. அது ஏதாவது வேளையில் இந்த எண்ணத்தை விழிப்பூட்டி விடுகிறது. அதாவது என்ன உமது நிலை, பாவத்தில் மூழ்கி உள்ளீர் என்று உணர்த்துகிறது. உடனே தற்காலிகமாக துவாவின் பக்கம் கவனம் திரும்புகிறது. பிறகு தீமையை எதிரில் பார்த்ததும் அந்த உணர்வு போய்விடுகிறது. வெட்க உணர்வை அது சூழ்ந்து விடுகிறது என்றால் அந்த நிலை நிரந்தரமாக பாவத்திலிருந்து தப்பிக்கவும் செய்யாது, அல்லது துவாவின் உரிமையை நிறைவேற்றியவராகவும் ஆக்காது. மாறாக இது துவாவை கிண்டல் செய்வதாகும். இறைவனை துவாவின் மூலம் கட்டுப்படுத்த முயற்சி செய்வதாகும். ஆனால் இறைவன் எந்த அடியாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை. எனவே அத்தகையோர் நினைவில் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தாலாவின் மன்னிப்பிலிருந்து உண்மையான பயன் பெற வேண்டும் என்றால், அவனது வெகுமதிகளுக்கு வாரிசாக வேண்டும் என்றால், தமது துவாவின் ஏற்பை பார்க்க விரும்பினால் பிறகு தனது நிலைமையின் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லா தாலா தனது அடியார்கள் மீது மிகவும் தயவு காட்டுபவன். அவனது கருணையின் போர்வையால் தனது அடியானை எப்போதும் அணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றான். நம்மிடம் இவையெல்லாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவில்லையா? இறைவனால் கூறப்பட்ட வழியில் நடந்து அவனது திருப்தியை பெற வேண்டும் என்றும், உண்மையான நம்பிக்கையை கொண்டவருக்கும் அவனது அன்புக்குரியவருக்கும் கிடைக்கின்ற கருணையை நாம் பெற வேண்டும் என்றும், அவனது பரந்த கருணையை பெற வேண்டும் என்றும், அவனது தண்டனைக்கு காரணமான தீமைகளிலிருந்து விலக வேண்டும் என்றும் எதிர்பார்க்கவில்லையா? நமது தௌபா உண்மையான தௌபாவாக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் அவனுக்கு முன் குனிந்திருக்க வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், உங்கள் செயல்களை தூய்மையாக்குங்கள், இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள், கவனம் இல்லாமல் இருக்காதீர்கள். ஓடக்கூடிய வேட்டை பொருள் சிறிது அசந்து விட்டாலும் வேட்டைக்காரனின் பிடியில் மாட்டிவிடுகிறது. அதுபோன்று இறைவனை ஞாபகம் செய்வதில் கவனமற்று விடுபவர் ஷேத்தானின் பிடிக்கு இரையாகி விடுகிறார். தௌபாவை எப்போதும் உயிருடன் வைத்திருங்கள். ஒருபோதும் இறந்து விட விட்டு விடாதீர்கள். எந்த உறுப்பை பயன்படுத்துகிறோமோ அதுவே பயன் தருகிறது. அதனை வெறுமே விட்டுவிட்டால் அது நிரந்தரமாக செயலிழந்து விடுகிறது. அதுபோன்று தௌபாவை எப்போதும் செயல் துடிப்புடன் வைத்திருங்கள். அதன் மூலமே அது செயலிழக்காமல் இருக்கும். நீங்கள் உண்மையான தௌபாவை செய்யவில்லை என்றால் அது பாறையின் மீது விதிக்கப்பட்ட விதையை போன்றது. உண்மையான தௌபா நல்ல பண்பட்ட பூமியில் விதைக்கப்பட்ட விதையை போன்றது. அது குறித்த நேரத்தில் பழத்தை தருகிறது. இக்காலத்தில் இந்த தௌபாவில் பெரும் சிரமங்கள் உள்ளன. உலக பேராசைகள், உலக ரசனைகள் எதிர்படுகின்றன. கூறுகிறார்கள், நாம் வெற்றி பெறும் ஆயுதம் இஸ்திக்ஃபார், அப்பாவ மன்னிப்பு, கழிவிறக்கம், தௌபா, மார்க்க அறிவு பெறுதல், இறைவனுடைய மகத்துவத்தை கவனத்தில் கொள்ளுதல், ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுதல் ஆகியவையாகும். தொழுகை துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதன் சாவியாகும். தொழும்போது துவா செய்யுங்கள். கவனம் இல்லாமல் இருக்காதீர்கள். ஒவ்வொரு தீமையிலிருந்தும் அது இறைவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய உரிமை சம்பந்தப்பட்டதாயினும் சரி, அடியாருக்குரிய உரிமைகள் சம்பந்தப்பட்டதாயினும் சரி, தப்புங்கள். அல்லாஹ் நம்மை உண்மையான தௌபா செய்பவர்களுடன் சேர்ப்பானாக. நிரந்தரமாக இறைவனது அருளுக்கு வாரிசாக்கிக் கொண்டே செல்வானாக. ரமலானுடன் தொடர்புடைய எல்லா பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம்மை பெற வைப்பானாக. இப்போது ஜுமா தொழுகைக்கு பிறகு நான் மூன்று ஜனாசா காயப் தொழுவேன். முதல் ஜனாசா நமது கண்ணியத்திற்குரிய முகமது இம்தியாஸ் அஹமது சாப். இவர் முஸ்தாக் அஹமது சாபுடைய மகன். இவர் நவாப் ஷா பகுதியை சார்ந்தவர். 14 ஜூலை 2014 அன்று இவர் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார். இன்னாலில்லாஹி வ இன்னாலி ராஜூன். இவரது வயது சுமார் 39. கூறுகிறார்கள், மாலை 4.5 மணி அளவில் அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் கடையில் இருந்த இவரை சுட்டு ஷஹீதாக்கினார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னாலி ராஜூன். தரப்பட்ட விவரத்தின்படி இம்தியாஸ் அஹமது சாப் நவாப் ஷாவில் உள்ள ட்ரங்க் பஜாரில் கடையின் முன் நின்று கொண்டிருந்தார். அடையாளம் தெரியாத சிலர் மோட்டார் சைக்கிளில் வந்து ஃபயரிங் செய்துவிட்டு ஓடிவிட்டனர். ஃபயரிங்கின் விளைவால் இவர் மீது 3 குண்டுகள் பட்டன. 2 குண்டுகள் தலையின் வலது பக்கம் பட்டு இடது பக்கம் காதுகளின் கீழ் வெளிவந்தன. 3வது குண்டு கையில் பட்டது. அந்த இடத்திலேயே ஷஹாதத் நடந்துவிட்டது. இன்னால் இல்லாஹி வைநாயிலே ராஜூன். நவாப் ஷாவில் மார்க்க விரோதத்தின் காரணமாக நடந்த 9வது ஷஹாதத் ஆகும் இது. கடந்த 2-3 வருடமாக அதிகமாக ஷஹாதத்துகள் நடந்துள்ளன. சம்பவத்துக்கு 2-3 நாட்களுக்கு முன் ஷஹீத் மர்ஹூமுடைய பக்கத்து கடைக்காரர் குறியும் இருந்தார், சில விரோதிகள் உங்களுக்கு எதிராக சதி செய்கின்றனர், எச்சரிக்கையாக இருங்கள் என்று. எவ்வாறு இருப்பினும் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் வெளியில் வந்துதான் ஆக வேண்டும், எதிரிகளுக்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. ஷஹீத் மர்ஹூமுடைய குடும்பத்தில் இவரது தந்தை வழி பாட்டனார் மூலம் 1935 ஷேக் முகமது தீன் சாப் அம்ரித்சர் அவர்கள் மூலம் அஹமதியத் வந்தது. நேமத்துல்லா சாப் வசீராபாதி மூலம் பயர் செய்திருந்தார். 1947 இந்தியாவில் உள்ள அம்ரித்சரில் இருந்து பாகிஸ்தானில் உள்ள நவாப் ஷாவிற்கு குடியேறினார். 1975 இந்த ஷஹீத் பிறந்தார். FSC வரை படித்தார். பிறகு தந்தையாருடன் தொழில் செய்தார். ஜமாத்து தொண்டுகளும் கணிசமாக செய்துள்ளார். ஷஹாதத்தின் போது அவரது கிளையின் தலைவராக இருந்தார். மஹமூத் ஹால் பகுதியின் தலைவராக இருந்தார். தஹ்ரீகே ஜதீதுடைய செக்ரட்டரி, நகரின் இஸ்லா இர்ஷாத் செயலர், கிளை அமைப்பான ஹுதாம் அஹமதியாவின் காயிதாகவும் நவாப் ஷா பகுதியில் இருந்தார். இஸ்லா இர்ஷாதின் மாவட்ட நாசிமாக இருந்தார். தஹ்ரீகே ஜதீதின் மாவட்ட நாசிமாக இருந்தார். முன்னாள் செக்ரட்டரி வக்ஃபே ஜதீதாகவும் விருந்தோம்பல் செயலராகவும் இருந்தார். செக்ரட்டரி தாவத்தே அல்லாவாகவும் இருந்துள்ளார். ஜமாத்தின் தொண்டிற்கு எப்போதும் தயாராக இருப்பார். எந்த பணி ஒப்படைக்கப்பட்டாலும் மகிழ்ச்சியுடன் செய்வார். ஒருபோதும் மறுத்ததில்லை. மிகவும் விருந்தோம்பல் செய்பவர். தலைமைக விருந்தினரை மிகவும் கவனத்தில் கொள்வார். எளிய இயல்புள்ளவர். கிலாபத்துடன் மிகவும் பற்று பேரன்பு தொடர்பு உள்ளவர். ஜமாத்தின் மீது அசாதாரண உணர்வு வைத்திருந்தார். ஐவேளை தொழுகையை பேணுபவரும் தஹஜ்ஜுத் தொழுபவருமாக இருந்தார். மென்மையான சுபாவம். எப்போதும் மென்மையாக பேசுவார். மன்னிக்கும் பண்புள்ளவர். கடந்த வருடம் காதியான் மாநாட்டில் கலந்து கொண்டார். ஷஹாதத் அன்று ரம்லான் நோன்பிற்காக தனிப்பட்ட முறையில் தேவையுடையவர்களுக்காக ரேஷன் பொருட்கள் அடங்கிய பைகள் தயார் செய்துவிட்டு மதியம் வரை சுமார் 7 வீடுகளுக்கு வழங்கிவிட்டு வந்திருந்தார். திரும்பியதும் அடையாளம் தெரியாத தாக்குதல்காரர்கள் பேரிழந்தவர்கள் அவரை ஷஹீதாக்கிவிட்டனர். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார். சேட் முகமது யூசுப் சாப் ஷஹீத் என்ற நவாப் ஷாவின் முன்னாள் மாவட்ட அமீரின் சகோதரர் மகனாவார் இவர். இவரது தந்தை முஸ்தாக் அஹமது சாப் உயிருடன் உள்ளார். இவரது மனைவி உள்ளார். இவரது நினைவாக நஃபீலா இம்தியாஸ் சாஹிபா, 3 மகன்கள் ஜாஜுப் 10 வயது, அப்துல்லா பாசித் 9 வயது, முகமது அப்துல்லா 7 வயது. 2வது ஜனாசா கண்ணியத்திற்குரிய நசீர் அஹமது சாப், அஞ்சுமன் ஜாமியா அஹமதியா ரப்பாவின் ஆசிரியர். வாழ்வை அர்ப்பணித்தவர். இவர் 1981 மெட்ரிக் பரீட்சையை எழுதினார், பிறகு வாழ்வை அர்ப்பணித்தார். ஜாமியாவில் படிக்க சென்றார், ஜாமியாவிலேயே பிஏ படித்தார், பிறகு அரபியில் எம்ஏ படித்தார். பெர்சியன் மொழியில் ஜமாத் தரப்பிலிருந்து ஒரு கோர்ஸ் படிக்க வைக்கப்பட்டார். 1988 ஜமாத்திலிருந்து ஷாஹித் பட்டம் பெற்று செயற்களத்தில் இறங்கினார். பல்வேறு ஜமாத்துகளில் இருந்தார். 1990 பல்வேறு மார்க்கங்களின் ஒப்பாய்வுக்காக ரப்பா வந்தார். இந்த காலத்தில் ஜாமியா அஹ்மதியா ரப்பாவின் ஆசிரியரானார். 18 ஜூலை 1989 முறையாக நிரந்தரமாக மார்க்கங்களின் ஒப்பாய்வு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். கடைசி வரை தமது பொறுப்பை வகித்து வந்தார். ஜாமியாவிலிருந்து பாஸ் ஆன பிறகு இவர் தொண்டாற்றியது கிட்டத்தட்ட 26 வருடங்கள். மார்க்க ஒப்பாய்வில் அல்லாஹின் அருளால் பல்வேறு உலமாக்கள் இருந்தாலும் இவர் இளம் வயது உலமா இருந்தார். மேலும் ஓர் அத்தாரிட்டியாக இருந்தார். நல்ல அறிவு, ஆழமான அறிவு இருந்தது. ஜாமியாவின் ஆசிரியராக இருந்ததுடன் பல்வேறு தொண்டுகள் செய்யும் வாய்ப்பும் பெற்றிருந்தார். கசாவின் ஆரம்பகால பிரதிநிதிகளில் ஒருவராக 4வது கலீஃபத்துல் மஸீஹ் இவரை நியமித்திருந்தார்கள். கடைசி வரை இருந்தார். மார்க்க தீர்ப்பு வழங்கும் கமிட்டியின் உறுப்பினராகவும் மஜ்லிஸே இஃப்தாவிலும் ரிசர்ச் செல்லிலும் உறுப்பினராக இருந்தார். ஹுதாமுல் அஹமதியாவிலும் பல்வேறு பொறுப்பு வகித்தார். பிறகு இவரது ஒரு சிறப்பு என்னவென்றால், அவரது வீட்டினர் கூறுகின்றனர், ஜமாத் அமைப்புக்கு எதிராக எந்த விஷயத்தையும் இவரால் சகித்துக் கொள்ள முடியாதிருந்தது. தமது குழந்தைகள் கூட ஏதாவது பொறுப்பாளருக்கு எதிராக பேசினால் அவர்களுக்கு புரிய வைப்பார். ஜமாத்தின் தீர்ப்புக்கு எதிராக பேச ஒருவர் முயன்றால் அவருக்கு புரிய வைப்பார். யுகேவின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. அநேகமாக 2010 ஆண்டு மாநாட்டில் இங்கு ஒரு உரையும் நிகழ்த்தியுள்ளார். அப்போது எனக்கு விசா அப்ளை செய்துள்ளேன், நல்ல விசா கிடைக்க ஏற்பாடு செய்வானாக என்று எனக்கு எழுதியிருந்தார். ரிஜெக்ட் ஆகிவிட்டது. மீண்டும் அப்ளை செய்தார். ஹிலாபத்துடன் அசாதாரணமான தொடர்பு இருந்தது. உண்மையான சுல்தானின் நசீர் உதவியாளர்களில் ஒருவராக இருந்தார். தப்லீகில் நல்ல ஆர்வம் இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் மஜ்லிஸுக்கு போய்விடுவார். தப்லீக் மைதானத்திலும் நல்ல திறமை இருந்தது. நல்ல படித்தவர்களையும் ஒப்புக்கொள்ள செய்து விடுவார். இவரது மகள் எழுதுகிறார், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமிடம் மிகவும் பேரன்பு கொண்டவர். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய நூல்களை படிப்பதற்கு மிகவும் அழுத்தம் தருவார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய நூல்களுக்காக அகராதி எழுதி கொண்டிருந்தார். இந்த மதிப்புமிக்க கருவூலம் மக்கள் வரை சென்றடைய வேண்டுமே என்ற கவலை இருந்தது. கடினமான சொற்களுக்கான அகராதி தயார் செய்து வந்தார். அதனைக் கொண்டு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய நூல்களிலிருந்து மக்கள் பயன்பெறுவதற்காக இந்த வேலையை தொடங்கி கொண்டுதான் இருந்தார். முபஸ்ஸிர் அயாஸ் எழுதுகிறார், நல்ல பேச்சாளர், எம்டிஏ புரோகிராம்களிலும் கலந்து கொண்டுள்ளார். ஆதாரபூர்வமாக பதில் தருவார். அல்லா தாலா அவருக்கு மன்னிப்பு வழங்குவானாக, அவரது தகுதியை உணர்த்துவானாக. அத்தகைய செயலுள்ள ஆலிம்களை இறைவன் மேலும் ஜமாத்திற்கு வழங்குவானாக. 3வது ஜனாசா கண்ணியத்திற்குரிய சாஹிப்ஜாதா மிர்சா அன்வர் அஹமது சாப் உடையது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் இவர். ஹதரத் உம்மே நாசிர் சாஹிபா அவர்களுடைய மகன். இவர்களது மரணம் கடந்த திங்கட்கிழமை நிகழ்ந்தது. இந்நாளில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜூன். இவர் 1944 மெட்ரிக் பாஸ் செய்தார். முஸ்லிம் மவ்ஊதுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேர்ந்தார். பிறகு மஸ்ஜித் முபாரக் எதிரில் உள்ள தாரூ ஜியாஃபத்துடைய ஏற்பாட்டை முஸ்லிம் மௌதியரிடம் விட்டிருந்தார்கள். தற்போதுள்ள தாரூ ஜியாஃபத் கட்டடத்தின் கட்டுமான வேலையும் அவர்களின் காலத்தில் தான் நடந்தது. 1982-83 வரை லங்கர்ஹானா ஆபிசராக இருந்தார். நாயிப் நாசிர் உமரே ஆமாவாக பணியாற்றும் வாய்ப்பும் கிடைத்திருந்தது. ஹசரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் இவரிடம் நிலங்களை கண்காணிக்கும் பொறுப்பை கொடுத்தார்கள். இவர்களது திருமணம் சபியா பேகம் சாஹிபா அவர்களுடன் நடந்தது. இந்த சபியா பேகம் அவர்கள் ஹசரத் மிர்சா சுல்தான் அகமது சாஹிபுடைய மகனான மிர்சா ரஷீத் அகமது சாஹிபுடைய மகள். இவருக்கு மூன்று மகள்கள், ஒரு மகன். தனது பேரன்களின் திருமணத்தில் ஹசரத் அம்மாஜான் அவர்கள் கலந்து கொண்டதில் இவரது திருமணமே கடைசி திருமணமாகும். டாக்டர் நூரி சாஹிப் எழுதுகிறார், கடந்த 30 ஆண்டுகளாக இவருக்கு நான் படிவினை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. இவர் மிகவும் சிறப்புக்குரிய விருந்தோம்பல் செய்பவர், அன்பு காட்டுபவர். விருந்தோம்பல் மிக சிறப்பாக செய்வார்கள். இன்னொரு தெளிவான சிறப்பாவது நகைச்சுவை உணர்வு அதிகம். இவர்களது மஜ்லிஸில் மக்களிடம் அதிகம் நகைச்சுவை உணர்வுடன் பேசுவார்கள். மிகவும் வருத்தத்துடன் உள்ள சபைகளில் கூட இவர்களது நகைச்சுவையால் உயிரூட்டி விடுவார்கள். டாக்டர் நூர்சா எழுதுகிறார்கள், ஏழையான ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தாகிர் ஹார்ட் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி வருவார். என்னிடம் தொகையை தந்துவிட்டு செல்வார். எமது தாயாரின் சகோதரராக இருந்தார். சகோதரருக்கான குறிப்பான தொடர்பு இருந்தது. எமது வீட்டுக்கு அதிகமாக வந்து செல்பவர். இந்த தொடர்பை கிலாபத்திற்கு பிறகும் கூட என்னுடன் வைத்திருந்தார். அடிக்கடி என்னுடன் போன் செய்து இந்த தொடர்பை வெளிப்படுத்துவார். அல்லா தலா இவர்களை மன்னித்து கருணை காட்டுவானாக, இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது சந்ததிகளையும் கிலாபத்துடன் பற்று விசுவாசத்துடன் தொடர்பு வைக்கும் வாய்ப்பை தருவானாக. இவரது மனைவியும் மிகவும் நோயுற்றுள்ளார். அல்லா தலா அவருக்கும் தனது அருளை வழங்குவானாக. நான் கூறியது போன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு
நிறைவேற்றுவேன். ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر